நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் எனது தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினன் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலார் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மீயரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியிற் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியிற் சேர்ந்த நேரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்த நேருலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இன்று எங்களுடைய சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல் கேள்விகளுக்கு பதில் காணும் சத்சங்கமாக அமைகின்றது. மூன்று சாதகர்கள் அடியார்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். அவற்றிற்கு இன்றைய சத்சங்கத்தில் விடை காண்போம். முதலாவது கேள்வி, கேள்விகள் முதல் கேட்ட கேள்விகளாக இருக்கலாம் கேள்வி கேட்ட விதம், ஆனால் பல புது சிந்தனைகளும் அதற்குள் வருகின்றது. அதாவது ஒருவருடைய கேள்வி என்னவென்றால், இந்த கருவிகளை அதாவது எங்களுடைய புறக்கருவிகளை அடக்குவதற்கு அல்லது அதை கட்டுப்படுத்துவதற்கு உரிய உபாயங்கள் ஏதாவது சொல்வீர்களா என்பதுதான் அவருடைய கேள்வி. அதை நாங்கள் 36 தத்துவங்களில் என்ன கருவிகள் எப்படி வேலை செய்கின்றன, அது என்ன மாதிரி எங்களுடைய உடலுடன் சேர்ந்து வேலை செய்கின்றன என்பது விரிவாக பார்த்தாலும், இந்த அன்பரின் கேள்விக்கு நாங்கள் சிறிய அளவில் அந்த விடையை சுருக்கி பார்ப்போம். சுருக்கமான பதில் நாங்கள் படித்த சைவ சித்தாந்தத்திலிருந்து படிக்காதவர்களுக்காக, நாங்கள் திருவருளை பெற்றால்தான் இந்த பொறிகளிலிருந்து அதாவது கருவிகளிலிருந்து நாங்கள் விடுபடலாம் என்பதுதான் இறுதி முடிந்த முடிவு. ஆகவே திருவருள் இல்லாவிட்டால் நாங்கள் இந்த கருவிகளிலிருந்து வெளிப்பட முடியாதா என்று யாராவது நினைத்தால், வெளிப்படலாம், அதற்கு அதிக நேரம் எடுக்கும், வெளிப்பட்டாலும் முழுமையாக வெளிப்பட முடியாது என்பது அதற்குரிய பதிலாக சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்றது. ஆகவே திருவருள் ஒன்றால்தான் நாங்கள் முழுமையாக இந்த கருவிகளிலிருந்து விடுபடலாம். ஆகவே இது முடிந்த முடிவுக்குரிய பதில் சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டது. இது எங்கிருந்து இந்த பதிலை சைவ சித்தாந்தம் முடிந்த முடிவாக கொண்டு வந்ததென்றால், அதற்குரிய விடயத்தையும் தந்திருக்கின்றது முதலில். அதாவது நாங்கள் தான் செய்கின்றோம் என்று எல்லாவற்றையும் நினைத்து செய்வதுதான் இதற்குரிய பிரச்சனையே, பொறிகளை வெல்ல முடியாது இருப்பதற்கு. ஏனென்றால் எல்லாம் இறைவனே செய்கின்றான் என்று நாங்கள் நினைத்து விட்டோமாக இருந்தால், நினைப்பது மாத்திரமல்ல அறிந்ததை நினைத்து அதை சிந்தித்து தெளிந்து விட்டோமாக இருந்தால், பொறிகளில் இருந்து விலத்துவது மிகவும் துரிதமாக நடக்கும் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அதை நாங்கள் எங்களுடைய கிரியா யோகா சாதனையில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விடயத்தை பயன்படுத்தித்தான் நாங்கள் சாதனையிலும் வெற்றி பெற வேண்டும் என்பது இந்த அன்பருக்குரிய பதிலாக தருகின்றேன். ஏனென்றால் ஏன் திருவருள் தேவை என்பதையும் சைவ சித்தாந்தம் திட்டவட்டமாக சொல்லுகின்றது. ஏனென்றால் இவற்றை எல்லாம் எங்களுக்கு கொடுத்தது, இந்த பொறியலை கொடுத்தது, இந்த உடலை கொடுத்தது, எங்களுடைய செயல்களை எங்களை செயலாற்ற பண்ணுவது எல்லாம் இறைவன் தான். ஆகவே தந்தவரிடமே ஒப்படைத்து விட்டோம் என்றால் எல்லாவற்றையும் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள், எங்களுக்கு விளங்கிவிட்டது, அறிவுத்திறனில் நீங்கள் தான் எல்லாம் செய்கின்றீர்கள் என்று அது முக்கரணங்களாலும் நாங்கள் உணர்ந்து அவரிடமே விட்டுவிட்டு அதற்காக செயலாற்றாமல் இருக்க முடியாது. ஆனால் அந்த உணர்வு நிலையில் நாங்கள் தொழிற்பட்டு கொண்டு போவோமாக இருந்தால் அதுதான் பொறிகளை வெல்லுவதற்குரிய உபாயம் என்று நான் சொல்லவில்லை, சைவ சித்தாந்தம் சொல்லி தந்திருக்கின்றது. ஆகவே தந்தவரிடமே நாங்கள் சரணடைவோம், அந்த பொறிகளை வெல்லுவோம் என்றது இந்த அன்பருக்குரிய பதிலாக சைவ சித்தாந்தத்திலிருந்தும் கிரியா யோகத்திலிருந்தும் வருகின்றது. ஆகவே இது பொறிகளை வெல்வது. அதே அன்பர் அடுத்த கேள்வியும் போட்டிருந்தார், ரெண்டு கேள்வி போட்டிருந்தார். அடுத்த கேள்வி, எங்களை நாங்கள் எப்படி சுத்தப்படுத்துவது? அதற்கு பல விதங்களிலும் படிக்கின்றோம், படித்திருக்கின்றோம், கிரியா யோகத்திலும் படித்திருக்கின்றோம், சொல்லி இருக்கின்றீர்கள். கிரியா யோகத்தில் பாபாஜியின் நான்கு நிலைகளிலும் ஐந்து நிலைகளிலும் நின்று நாங்கள் எங்களுடைய சாதனையை பெருக்குவதற்காக அந்த ஐந்து நிலையையும் வெல்ல வேண்டும். அந்த நிலையில் சென்று கொண்டு போனால் நாங்கள் இவற்றிலிருந்து எங்களை நாங்கள் சுத்திகரித்துக் கொள்ள சுத்தம் செய்து கொள்ளலாம் என்று படித்திருக்கின்றோம். அதுதான் அவருடைய ஐந்து மார்க்கமாகிய அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி, நான்கு மார்க்கம். ஆகவே இந்த நான்கு மார்க்கத்திலும் நின்று கிரியா யோகத்தில் நாங்கள் எங்களுடைய சாதனையை நன்றாக உண்மையாக செயல்படுத்த வேண்டும் என்று பாபாஜி சொல்லி இருக்கின்றார். ஆகவே இந்த அன்பரனுடைய கேள்விக்கு கிரியா யோகத்தில் தந்த பதில், அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி வழி நின்று நாங்கள் எங்களை தூய்மைப்படுத்தி உண்மையில் வாழ்ந்து நாங்கள் எங்களை நாங்களே சுத்தப்படுத்திக் கொள்ளலாம். அதே நேரம் சைவ சித்தாந்தத்திலும் ஒன்பது செயல்கள் என்று சொல்லப்படுகின்றது நாங்கள் எங்களை சுத்தம் செய்வதற்கு. அவை என்ன என்று பார்த்தால், இறைவனின் ஐந்தெழுத்தாகிய நமசிவாய, ஓ சிவாய நம, இவற்றை கேட்க வேண்டும். அவற்றை கேட்ட பின்பு அவற்றை சொல்ல வேண்டும் வாயினால், அதை பற்றி நினைக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, திருவடிக்கு தொண்டு செய்ய வேண்டும் இறைவனுக்கு. அதுக்கு மேலாக அவனை வழிபட வேண்டும், அவனுக்கு வணக்கம் செலுத்த வேண்டும் பரம்பொருளுக்கு. அதற்கு மேலாக பரம்பொருளிடம் நாங்கள் அடிமையாக வேண்டும், அவனுடன் நட்பாக வேண்டும். அது அவனுடைய சரணாகதியை எங்களுக்கு தரும் என்று சைவ சித்தாந்தத்தில் பேராசிரியர் ஏதோ ஒரு வகுப்பில் இதை கூறினது எனக்கு தெரியும். ஆகவே இந்த ஒன்பது செயல்களும் மிகவும் முக்கியமானது, ஐந்தெழுத்தை நாடி இருக்க வேண்டும் என்று அந்த வகுப்பில் சொல்லிக் கொடுத்தார். ஆகவே கிரியா யோகத்திலும் சரி, சைவ சித்தாந்தத்திலும் சரி, நாங்கள் பரம்பொருளை நாடி போக வேண்டும், பரம்பொருளின் வழி நிற்க வேண்டும் என்று சைவ சித்தாந்தம் திட்டவட்டமாக சொல்கின்றது. அதிலிருந்து வந்த சிவயோகத்திலிருந்து வந்த கிரியா யோகமும் பாபாஜியின் நான்கு கோட்பாடுகளான அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி வழி நின்று நாங்கள் எங்களை தூய்மைப்படுத்தலாம், உண்மைப்படுத்தலாம், சாதனையை வெல்லலாம் என்று சொல்கின்றது என்று இந்த அன்பருக்கு நான் அந்த பதிலை தருகின்றேன். அடுத்த கேள்வி ஒன்று வந்தது. அது ஒரு இளம் வயதினரிடம் இருந்து. அந்த கேள்வி என்னவென்றால், நான் என்னுடைய 8 வயதிலிருந்து, இப்போது எனக்கு 22 வயதாகின்றது, 8 வயதிலிருந்து இந்த கிரியா யோகா பயிற்சியை என் குடும்பத்துடன் செய்து வருகின்றேன். உங்களுடைய சத்சங்கத்தையும் நேரம் உள்ள போது கேட்பேன். என்னுடைய கேள்வி என்னவென்றால், நான் என்னுடைய ஆன்மீக பாதையில் முன்னேறுகின்றேன் என்று எனக்கு தெரிகின்றது. கடந்த 14 வருடங்களாக முழுமையாக ஆன்மீகத்தில் இல்லை. இருப்பினும் என்னுடைய படிப்பு, என்னுடைய பல்கலைக்கழகம், என்னுடைய குடும்பம் என்று இருந்து நீங்கள் சொன்ன முறைப்படி குடும்பத்துடன் இருந்து இதை செய்கின்றேன். அதே நேரம் குடும்பத்துடன் இருந்து இந்த ஆன்மீகத்தில் வெல்லலாம் என்பதை நம்பி சென்று கொண்டிருக்கின்றேன். அது நடந்து கொண்டும் போகின்றது. அதற்கு பாபாஜிக்கு நன்றி சொல்கின்றார். அதற்கு மேலான கேள்வி என்னவென்றால், இதில் ஏறவும் செய்கின்றேன், இறங்கவும் செய்கின்றேன். ஆனால் முழுமையாக 14 வருடங்களை பார்க்கும்போது ஏறிக்கொண்டுதான் இருக்கின்றேன். அதில் ஒரு விதமான சந்தேகமும் இல்லை பாபாஜியின் அருளினால். ஆனால் என்னுடைய கேள்வி என்னவென்றால், இந்த ஏறி இறங்கி என்னுடைய நிலையில், ஆன்மீக நிலையில், அதாவது என்னுடைய சாதனை நிலையில் இப்படி மாற்றங்கள் வரும்போது அது சில நேரங்களில் பெரிய அளவில் ஏறுவது போல் தோன்றுகின்றது, சில நேரங்களில் இறங்குகின்றேன், சில நேரங்களில் பெரிய அளவில் இறங்கிவிட்டேன் என்றும் தோன்றுகின்றது. அதற்குரிய காரணங்களும் சைவ சித்தாந்தத்தில் நீங்கள் சொன்ன வாக்குகளின்படி என்னவென்றும் புரிகின்றது. அதற்குரிய காரணம், மாயா உலகம் எங்களை விட்டு வைக்காது, அது எங்களுடைய பக்குவ நிலையை அடையும் வரையும் என்பதும் புரிகின்றது. வினைகளும் அதற்கு சாதகமானதென்று புரிகின்றது. ஆனால் இதில் நான் மனம் தளர்ந்து விடக்கூடாது ஐயா. மனம் தளர்ந்து விட்டேன் என்றால் சில நேரம் கிரியா யோகத்தையே விட்டு விடுவேன், ஓ ஆன்மீகத்தையே விட்டு விடுவேன். ஆகவே எனக்கு இன்னும் ஊக்கம் அளிக்கக்கூடியதாய் ஏதாவது என்னை ஊக்கப்படுத்த இயலுமா, எங்களுடைய வயதினரை ஊக்கப்படுத்த இயலுமா என்பது இந்த பிள்ளையின் கேள்வி. அருமையான கேள்வி. அது அவருடைய வயதுக்கு மாத்திரமல்ல, ஆன்மீக பாதையில் செல்லும் எனக்கு கூட அது தேவை. அவற்றை கொடுப்பதற்காகத்தான் இந்த சத்சங்கங்களே அமைகின்றது, அடியார்களின் சேர்க்கை. அது மாத்திரமல்ல, சத்குரு பரம்பொருளின் சேர்க்கை இந்த சத்சங்கத்தில் உண்டு. ஆகவே உங்களுடைய கேள்வி மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கட்டும், அதை பற்றி சிந்திப்போமாக இருந்தால், உங்களுடைய வயதிலிருந்து இந்த கேள்வி வந்ததால் அதற்கு ஒரு உவமானத்தை சொல்லி அதை உங்களுக்கு மனத்தில் ஊன்றி விடுவோம் என்று யோசித்தேன். இதை இந்த உவமானத்தை, இந்த உதாரணத்தை முதல் சொல்லி இருக்கின்றேன். ஆனால் விவரமாக சொல்லவில்லை, இன்று விவரமாகவே கொஞ்சம் சிந்திப்போம். அதாவது நீங்கள் சிறு பிள்ளையாக இருக்கும்போது குடும்பத்துடனோ உங்களுடைய நண்பர்களுடைய உடனோ சினேக்கல் லேடர் என்ற ஒரு கேம் விளையாடி இருப்பீர்கள், பாம்பு ஏணி. அந்த விளையாட்டை தெரியாதவர்கள் இல்லை. அதில் என்ன இலக்கு? அந்த 100வது நம்பர், அந்த இடது பக்க மேல் மூலையில் இருக்கும் 100 என்ற நம்பரை நீங்கள் அடைய வேண்டும். ஒன்றிலிருந்து உங்களுடைய பயணம் தாயக்கட்டையை உருட்டுவதன் மூலம் போகின்றது. போற பாதைகளில் உங்களுக்கு பாம்புகளும் உண்டு, பாம்பு தலைகள், ஏணிகளின் அடியும் உண்டு. உங்களுடைய தாயக்கட்டையை நீங்கள் உருட்டும் போது ஏதாவது உங்களுடைய இலக்கங்களுக்கு ஏற்றபடி ஏணியின் அடியில் அந்த தாயக்கட்டை இலக்கம் நிற்குமாக இருந்தால் நீங்கள் அந்த ஏணியில் ஏறி பல எண்களை தாண்டி மேலே சென்று விடுவீர்கள். மீண்டும் தாயக்கட்டையை உருட்டி உருட்டி மேலே போய்க் கொண்டிருப்பீர்கள். அதே நேரம் போகும் வழியில் ஏதாவது பாம்பின் வாயில் அகப்பட்டீர்கள் என்றால் உங்களுடைய தாயக்கட்டை உருட்டிய எண்களுடன் நீங்கள் அதே மாதிரி கீழே வருவீர்கள். ஆனால் மேலே ஏறுவது கீழே வருவது என்று நீங்கள் கேட்டபடியால் இதை ஒரு உவமானமாக எடுத்து விளங்கப்படுத்துகின்றேன். இந்த மட்டையை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், இந்த கேள்வி நேற்றிரவு வந்தவுடன் நான் கூகுளுக்கு போய் ஒரு சினேக்கன் லடர் ஒரு மட்டையை படம் எடுத்தேன் என்றால் இன்றைய சத்சங்கத்துடன் எல்லோருக்கும் இணைத்து விடுவதற்கு. யாருக்காவது அந்த சினேக்கன் லடர் என்றால் என்னென்று விளங்கவில்லை என்றால் அந்த படத்தை பார்த்தால் புரியட்டும் என்று. அதில் பார்த்தீர்கள் என்றால் பெரிய ஏணிகளும் ஒன்று, நடுத்தர ஏணிகளும் ஒன்று, சிறிய ஏணிகளும் உண்டு இலக்கங்களுக்கிடையில். அதே நேரம் பெரிய பாம்பும் உண்டு, நடுத்தர பாம்பும் உண்டு, சின்ன பாம்புகளும் உண்டு. ஆனால் இதில் ஆச்சரியப்படக்கூடிய விடயம் என்னவென்றால், இந்த விளையாட்டை விளையாடி கொண்டு போகும்போது விளையாட்டு முறையில் எல்லோரும் அவசரம் அவசரமாக தங்களுடைய எண்ணிக்கையின் மூலம் ஏறிக்கொண்டிருப்பார்கள். பாம்பிடம் கடி வேண்டி கீழே வருவார்கள், திரும்பவும் ஏறுவார்கள். இறுதியில் அந்த 100வது இலக்கத்தை அடைந்தால்தான் அவருக்கு வெற்றி. ஆகவே அந்த 100 இலக்கத்துக்கு பக்கத்தில் நான் நிற்கின்றேன். 96 இல்லாட்டி 95வது இலக்கத்தில் கூட ஒரு சிறிய பாம்பு ஒன்றிருக்கும். அதாவது நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த நிலைக்கு போனாலும் ஒரு பாம்பின் வாயில் அகப்படுவதற்கு சந்தர்ப்பம் உண்டு. இன்னும் 3 இலக்கம்தான் இருக்கின்றது வெற்றி கிண்ணத்தை பெறுவதற்கு. அதாவது எங்களுடைய ஆன்மீகத்தில் சொல்ல போனால் பதிஞானத்தை அடைவதற்கு. அந்த பதிஞானத்தை அடைவதற்கு ஒரு சிறிய நிலையில் முன் இருக்கும் போது கூட ஒரு சிறிய மாயையோ ஒரு பெரிய மாயையோ உங்களை வந்து கீழே கொண்டே தள்ளிவிடும் என்பதுதான் அந்த உபமானம். ஆகவே இளம் வயசினருக்கு இதைவிட சிறந்த உபமானம் எனக்கு தெரியவில்லை. ஆகவே நீங்கள் மேலே ஏறுவதும் கீழே வருவதும் வாழ்க்கையிலாக இருந்தாலும் சரி, ஆன்மீக பயணத்தில் இருந்தாலும் சரி, சாதனையில் இருந்தாலும் சரி, இந்த பாம்பு ஏணி உங்களுக்கு எப்பவும் மனதில் ஞாபகம் இருக்கட்டும். அது விளங்கிவிட்டால் நீங்கள் மனம் தளர மாட்டீர்கள். அதற்காகத்தான் இந்த உபமானத்தை கொண்டு வந்தேன். ஏனென்றால் அந்த கேமை விளையாடும் போது நீங்கள் மனம் தளராமல் எவ்வளவு நேரம் எடுத்தாலும் இறங்கி ஏறி இறங்கி ஏறி இறுதியில் நீங்கள் 100வது இலக்கை அடைகின்றீர்கள், வெற்றி பெறுகின்றீர்கள். முதலாவதாக வராவிட்டாலும் இரண்டாவதாக வெற்றி பெறுகின்றீர்கள். அதே கேமில் 10 பேர் விளையாடினால் ஒருவர் கடைசியாகவும் வெற்றி பெறுகின்றார். ஆகவே வெற்றி நிச்சயம். ஆனால் எவ்வளவு நேரம் எடுக்கின்றது என்பதை இங்கு மிகவும் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த உபமானத்தில் எங்களுடைய ஆன்மீக பயணத்திற்கு ஏற்றவாறு எடுக்கும் நேரங்கள் எங்களுடைய வினைகளையும் மாயைகளையும் பொறுத்தது என்பது சைவ சித்தாந்தம் சொல்லுகின்றது. அதை இந்த விளையாட்டின் மூலம் மனதில் பதியுங்கள். எல்லோரும் ஏறிக்கொண்டுதான் இருக்கின்றோம். எங்களுடைய வேகம் எங்கு செல்கின்றது? எப்போது ஏணி கிடைக்கின்றது? அதற்கும் ஒரு ஓமானத்தை, அந்த ஓமானத்தை அந்த விளையாட்டில் இருந்து எங்களுடைய ஆன்மீகத்தில் பார்ப்போமாக இருந்தால், நாங்கள் நன்றாக அன்பு தொண்டில் நன்றாக சென்று கொண்டிருந்தால் எங்களுக்கு அந்த ஏணிகளில் ஏறும் சந்தர்ப்பங்கள் கூடுதலாக வந்து கொண்டிருக்கும். அதே நேரம் எங்களுடைய வினைக்கணக்குகள் மாயைகளில் நாங்கள் சிக்குவோமாக இருந்தால் கீழே போகும் சந்தர்ப்பங்களும் வந்து கொண்டிருக்கும். ஆகவே அதுதான் எங்களுடைய பாதை. ஆகவே இந்த விளையாட்டை நன்கு தெரிந்தவர்கள்தான் இந்த உலகத்தில் வாழும் கூடுதலான ஆன்மாக்கள். இந்த விளையாட்டை எல்லா மதங்களிலும் எல்லா நகரங்களிலும் எல்லா இடங்களிலும் விளையாடப்படும் ஒரு விளையாட்டு. ஆகவே அந்த விளையாட்டு தான் எங்களுடைய ஆன்மீக பயணம். ஆகவே நல்லவற்றை செய்யும் போது எங்களுக்கு இறை அருளால் ஏணிகள் கிடைக்கின்றன. ஏணிகளாகிய சந்தர்ப்பம் ஆன்மீகத்தில் துரிதமாக ஏறுவதற்குரிய விடயங்கள் கிடைக்கின்றன. அதே நேரம் மாயையிலும் வினையினாலும் எங்களுக்கு கீழே இறங்குவதற்குரிய சந்தர்ப்பமும் கிடைக்கின்றன. ஆனால் அது காலத்தை பொறுத்தது. எவ்வளவு காலம் எடுத்து 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 அந்த 100வது நிலையை அடைய வேண்டும். சரி, அடைந்து விட்டோமே என்று முடிவுக்கு போகும் போதும் அங்கும் ஒரு பாம்பு காத்து கொண்டிருக்கின்றது. 96வது இலக்கத்தில் அதில் வந்து விழுந்து விட்டோம் என்றால் அதில் இருந்த ஒரு 20 இலக்கம் கீழே சென்று விடுவோம். அந்த மட்டையை பாருங்கள். ஆகவே ஏன் சிலர் துரிதமாக செல்கின்றார்கள், ஏன் சிலர் அந்த நிலையை துரிதமாக அடையவில்லை என்பது என்றால் கூட இந்த விளையாட்டே உங்களுக்கு அதற்குரிய பதிலையும் தந்துவிடும். பெரிய பெரிய ஏணிகளில் ஏறிவிட்டால் ஒரு சிறு சாயக்கட்டை உருட்டையுடன் நீங்கள் 100ஐ அடைந்து விடுவீர்கள். பாம்பிடம் கடி வேண்டாவிட்டால், அதாவது நீங்கள் வினைப்பயன்கள் அல்லது மாயைகளில் சிக்கிப்படாவிட்டால் வெகு சீக்கிரமாக அந்த இலக்கை அடைவீர்கள், பதிஞானத்தை. எனவே இந்த உதாரணத்தை எல்லா அன்பர்களும் சாதகர்களும் உங்களுடைய மனதில் பதித்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய ஆன்மீக பாதை ஏன் அப்படி அமைந்திருக்கின்றது என்பதற்கு மிகவும் சான்றான உவமானமாக இருக்கும் என்று என் மனதில் கடந்த இரவில் பட்டதால் அதற்குரிய படத்தையும் இன்று உங்களுக்கு அனுப்பிவிடுகின்றேன். அந்த மட்டையை பார்க்காதவர்கள் பார்த்து கொள்ளுங்கள். இது இந்த இளம் வயதினர் கேட்டதற்குரிய பதிலாக எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னும் ஒரே ஒரு கேள்விதான் வந்திருக்கின்றது ஒரு சாதகரிடமிருந்து. அதாவது, நாங்கள் பல குற்றங்களை செய்திருக்கின்றோம் இந்த வாழ்க்கையில். அவர் தன்னை பற்றித்தான் சொல்லுகின்றார், தான் பல குற்றங்களை செய்திருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில், அதை இப்போது உணர்கின்றேன். அதை உணர்ந்ததும் அதிலிருந்து நான் விடுபட வேண்டும், இனி அப்படியான குற்றங்களை செய்யக்கூடாது என்று வைராக்கியம் பூண்டிருக்கின்றேன், அதில் நான் நிலைத்து நிற்க வேண்டும் ஐயா. அதற்கு ஏதாவது கருத்து சொல்ல முடியுமா என்று கேட்கின்றார். அதற்கும் கருத்து பெரிதாக சொல்வதற்கில்லை. குற்றம் செய்வது எல்லோரும் குற்றம் செய்கின்றார்கள், ஆனால் அதை உணர்ந்து விட்டேன் என்று யாரும் சொல்லும்போது அதனுக்குரிய கருத்தை நாங்கள் மிகவும் கவனமாக பார்க்க வேண்டும். அதை உணர்ந்து விட்டோம் என்று சொல்லிவிட்டு அதை மீண்டும் ஒரு முறை செய்ய எத்தனித்து விட்டோம் அல்லது செய்து விட்டோம் என்றால் நாங்கள் உணரவில்லை. அதுதான் அதற்குரிய பதில். அது நீங்களாகவே கண்டுவிடலாம். ஆனால் நீங்கள் அதை உணர்ந்து விட்டீர்கள், இனி செய்ய மாட்டீர்கள், அந்த வழியில் நிற்கின்றீர்கள் என்றால், அதிலேயே நீங்கள் நிற்க வேண்டுமென்றால் மீண்டும் அவனையே நீங்கள் பிடிக்க வேண்டும். அவன் என்றால் யார்? பரம்பொருள். ஏனென்றால் அவன்தான் எல்லாத்தையும் இயக்குகின்றான். அங்கு நீங்கள் நிலைத்து நிற்க வேண்டுமென்றால் கூட அவனுடைய அருள்தான் தேவை. நீங்களாக மனதினால் சொல்லி போட்டு நினைத்து நிற்க முடியாது. ஏதோ ஒரு விடயம் வந்து உங்களை கவிழ்த்து விடும். ஆகவே எல்லாத்துக்கும் உரிய பதில் இறையருள், இறைவன், சத்குரு கிரியா பாபாஜி, இவர்களைத்தான் நாங்கள் நாட வேண்டும். ஆகவே அதை கூட ஆன்மீகத்தில், சைவ சித்தாந்தத்தில் அழகாக சொல்கின்றார்கள். இவற்றை கூட என்ன ஊர்ஜிதம் அவர்கள் எங்களை காப்பாற்றுவார்கள் என்றால், அதற்கு ஒரே ஒரு சொல்லுத்தான் இருக்கின்றது. இறைவனின் எண்குணத்தில் ஒரு குணமான பெருங்கருணையாளர். இறைவன் பெருங்கருணையாளர். நீங்கள் இறைவன் உங்களை ஏமாற்றி விடுவாரோ என்று மனதில் நினைத்தால் அது உங்களுடைய பிரச்சனை, அது இறைவனின் பிரச்சனை அல்ல. ஆனால் அவனை நம்பி, அவன் பெருங்கருணையாளன், நான் செய்த குற்றங்களை நான் அறிகின்றேன், இனி இந்த குற்றத்திலிருந்து விலகிவிடுவேன், நான் விலகி நிற்பதற்கு எனக்கு அருள் புரியுங்கள், என்னுடன் நின்று என்னை செலுத்துங்கள் என்று அவனிட்டேயே உங்களுடைய பயணத்தை, நீங்கள் அந்த குற்றத்தை உணர்ந்த பின் உணர்ந்த நிலையில் கொடுத்தால் அவன் உங்களை நடத்தி செல்வான் என்பதில் ஒருவிதமான ஐயமும் இல்லை. அதில் ஐயம் வந்தால் அவனுடைய எட்டு குணத்தில் ஒரு குணமாகிய பெருங்கருணையாளன் என்பதை நினைவுபடுத்துங்கள். அதுதான் அந்த அன்பருக்கு நான் சொல்லக்கூடிய பதில், சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து. ஆகவே இந்த மூன்று அடியார்களிடமிருந்து நான்கு கேள்விகள் வரப்பெற்றது. இந்த நான்கு கேள்விகளுக்கும் இன்றைய சத்சங்கத்தில் பதில் கண்டோம். ஆகவே இப்போது இறைவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றார்கள். அவர்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம. இறைவன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். மியூட்டில் இருக்கின்றீர்கள், கதையுங்க. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நமோ.
நான் இந்த சத்சங்கத்தில் கலந்து கொள்ளும் போது ஏற்கனவே முதலாவது கேட்கக்கூடிய விடைகள் கூறியிருந்தன. இருந்தாலும் ஏன் திருவருள் சேவை என்பதற்கு சுருக்கமாக நான் உள்வாங்கியது, எல்லா தரப்பொருளும் விட்டால் அதுதான் பொறிகளை வெல்லலாம் என்பது சிறிதளவு புரிந்துகொள்ளக்கூடியதாக இருந்தது. அது மாத்திரமல்ல, நான்கு மார்க்கத்தில் நின்று அன்பு தொண்டு பக்தி சரணாகி மூலம் அதன் சாதனை வெல்லலாம் என்றும், சிவனின் பஞ்சாட்சர மந்திரத்தை பயன்படுத்தி சொல்லி சொல்லியும் அதன் மூலமும் எல்லாம் என்றும் முதலாவது கல்விக்கு விளக்கம் எனக்கு ஏற்பட்டது. இருந்தாலும் அதை நான் இந்து காணொலியை கேட்டு தெளிவை பெற்றுக் கொள்கின்றேன். அடுத்து இரண்டாவது கேள்வி, சாதகர்கள் 8 வயதிலிருந்து 24 வயது வரையும் கிரியா யோகத்தை செய்கின்றார். ஆனால் கடந்த 14 வருடங்கள் அவருடைய வேர் இறங்கிக் கொண்டிருக்கின்றது. அதற்குரிய காரணங்களை பற்றி
பேசுங்க ரவிணைய.
மிகவும் விளக்கமாக இருந்தது. ஏனென்றால் அதிகமாக எல்லாருக்கும் அந்த ஸ்னேக் அண்ட் லேடர் பாம்பு என்ற பற்றி தெரிந்திருக்கும் அதிகாரிகள் விளையாடி இருப்பார்கள். உங்களுடைய விளக்கம் அதற்கு மிக சிறந்த உதாரணம் ஆக இருந்தது. எனவே நாங்கள் ஆன்மீக பாதையில் பரிஞானத்தை அடைவதற்கு இந்த கேள்விக்கும் பதில்கள் மிக சிறப்பாக இருந்தது. இறுதியாக நாங்கள் பல குற்றங்களை செய்திருக்கின்றோம். அதற்குரிய கருத்துக்களை பற்றிய சாதகர் கேட்டிருந்தார். அதற்கும் சுருக்கமாக எனக்கு விளங்கியது என்னவென்றால், நாங்கள் செய்த குற்றங்களை உணர்ந்து அதற்குரிய இதை நாங்கள் தெளிவடைந்து அதற்குரிய மன்னிப்பை இதை பரம்பொருளிடம் கேட்கும் பொழுதும் அதிலிருந்து விலகலாம் என்ற தெளிவு ஏற்பட்டது. இருந்தாலும் நான் மீண்டும் காணொளியை கேட்டு அதற்குரிய சிறந்த விளக்கத்தை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
நன்றி ரவிணையா. நீங்கள் பிந்தி வந்தாலும் அதை ஓரளவு ஊகித்து புரிந்து அதை சுருக்கமாக கொடுத்திருக்கின்றீர்கள். நன்றி பாபாஜிக்கும் பெரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நம ஓம்.
ஓம் கிரியா பாபாஜி நம ஓம்.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
சத்சங்கத்துல நல்லா சிறப்பாக பாபாஜி உடைய கருணையால் சிந்திக்கிற ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கார். நல்ல கேள்விகள், பிள்ளைகள் கேட்கிற கேள்விகள் வந்து அருமையான கேள்வி. இப்படிதான் நம்ம கேட்டு 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 நம்மள கொஞ்சம் கொஞ்சம் தான் பக்குவப்படுத்த முடியும். ஏன்னா நம்ம உலகில் பல பிறப்பு எடுத்து வந்ததுனால, இது சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய வார்த்தை. இது நம்ம எனக்கும் இந்த நிமிஷம் வரையும் 4 மணிலேருந்து இப்ப 8 மணி எங்களுக்கு இந்தியாவில், இந்த 4 மணி நேரத்துக்குள்ள எனக்கு ஒரு மாயை, மாயக்குள்ளதான் இப்ப நானும் நின்றுட்டு இருக்கேன். எல்லாம் அவங்க சுத்தி நின்றுட்டு இருக்காங்க, நான் அவங்கள்ட்ட இருந்து விடுபட்டு இங்க வந்து நின்றுட்டு இருக்கேன். கொஞ்ச நாளைக்கு முன்னே எனக்கு கேள்வி, நம்ம எந்த ரூட்ல போயிட்டு இருக்கிறோம், ஏன் இந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து ஈடுபட்டு இருக்கிறோம், முடியல என்னால. ஒண்ணு அவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கணும் நானு, இல்லைன்னா அவங்களோட மாட்டிக்கிட்டு அந்த வினையை நான் அனுபவிக்கணும். இப்ப நான் அந்த வினையை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், ஆனா தெளிவா அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். இது வினை பயன். நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த நேரம் நம்ம இறைவனை நினைச்சா, குருநாதன் நினைச்சா நமக்கு பெரிய புண்ணியம். அதை தவிர்த்து இந்த நிகழ்ச்சி நடந்தது. எவ்வளவோ தடுத்து பார்த்தா தடுக்க முடியல. ஆனா என்னுடைய சிந்தனைகள் பூரா அவங்களோட ஒன்றி போல, இளையர்களோட ஒன்றி இருக்கு. இதுதான் இதுதான் நம்ம எடுத்து நம்ம ஜெயிச்ச விஷயம். அவங்களோட இருக்கிறேன், அவங்களோட சேரல நானு, அவங்ககிட்ட ஒரு நாடகம் நடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆனா இளையவனோட உரையாடிட்டு இருக்கோம், அவரை நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ரைட், எல்லாம் அவர் தான் செய்யறாரு. ஆனா நம்மளுடைய விழிப்புணர்வு அந்த இதுக்குள்ள போய் மாட்டிக்க கூடாது. எந்த ஒரு உலகியல் விஷயத்தையும் மாட்டிக் கூடாது. அதுக்காக அதை வெறுக்கவும் கூடாது நம்ம. அது அவங்களுக்கு புரியாது, சொன்னாலும் புரியாது, தெரியாது. அவங்க அந்த நிலைக்கு வந்து பார்த்தால் மட்டும்தான் அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அதனாலதான் அவங்க கூட நான் பயணம் பண்ணேன். இப்ப நான் அங்கேயே கண்டிஷனா ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தா அவங்க மனசு வெவ்வேறையா சிந்திக்கும். என்னுடைய சூழ்நிலை அளவுக்கு அவங்களுக்கு சிந்திக்க வராது. அதனால அவங்க கூடயே பயணம் பண்ணி அவங்கள நான் வெல்றதுதான் என்னுடைய விஷயம். அவங்க நான் வெல்ற விஷயம் இல்ல, அவங்க பார்வைக்கு அவங்க நான் வெல்றேன். என்னுடைய பார்வைக்கு என்ன சித்தாந்தம் ஒரு உத்தியா சொல்லியிருக்காங்க. அந்த வகையில எல்லாருக்கும் எல்லா நேரத்திலயும் சில விஷயங்கள் நடக்கும். நம்ம இந்த பயிற்சியை பண்ணிக்கிட்டு சைவ சித்தாந்த கருத்துக்களை கேட்டுக்கிட்டு அப்பப்ப தெளிவுபடுத்திக்கிட்டே இருந்தா இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளை விட்டு போய்கிடும். அடுத்தாப்புல குற்றத்தை ஒத்துக்கிட்டாவே நீங்க 50% அதெல்லாம் வெற்றி அடைகிறீங்கன்னு இது சைவ சித்தாந்தம் சொல்லுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, குற்றத்தை ஒத்துக்கிட்டு மறுபடியும் அந்த குற்றத்துக்குள்ள போய் மாட்டாம இருந்தால், அப்படியும் ஒரு கால் அந்த குற்றத்துக்குள்ள நம்ம போய் மாற்றோம்னாலும் அதுவும் வினைதான் காரணம். மறுபடியும் நம்ம இறைவன்ட்ட மன்றாடி மன்றாடி இறைவா 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 இறைவான்னு சொல்லி குருநாதரத்தையும் சொல்லி அது இந்த விஷயங்கள்ல இருந்து நம்ம விடுபடுறது மட்டும்தான், திருவருள் துணையா மட்டும்தான் நம்மளை விடுதலை பண்ண முடியும். அதுக்கு முழுக்க முழுக்க குருநாதருடைய துணை இருந்தாதான் திருவருள் கிட்ட நம்ம போக முடியும். இல்லைன்னா எந்த விஷயமும் குருநாதர் இல்லாத திரு துளி கூட நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. மானிடரா பிறக்கிறது இது சைவ சித்தாந்தம் தெளிவா சொல்லிருக்காங்க. அதனாலதான் இறைவனே குருவா வந்து எல்லா விஷயத்தையும் நடத்திருக்காருன்னு சொல்லி பல விஷயங்களை நமக்கு எடுத்து உரைக்கிறாங்க. அந்த வகையில நல்லா சிறப்பாக இருந்துச்சு. எல்லாருக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். நமக்கு எல்லாருக்கும் அந்த வாய்ப்புகள் நிறைய இறைவன் கொடுத்திருக்காரு. இந்த அளவுக்கு நம்மளை சிந்திக்க வச்சிருக்காருனாவே அவருடைய பெரும் கருணை தான். அந்த கருணை அடிப்படையில தான் நமக்கு இந்த சிந்தனை எல்லாம் வருது. இந்த சிந்தனை மூலியமா நமக்கு திருவருள் கூட்டி வைப்பாரு, அதுல நமக்கு கண்டிப்பா வெற்றி உண்டு. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா. மிகவும் அருமையாக வளமை போலவே இன்னொரு படிநிலை மேலே சென்று அதற்குரிய சிந்தனையையும் விளக்கத்தையும் பாபாஜி பெரம்பொருள் நறுநாள் கொடுத்தீர்கள். மிக்க நன்றி பெரம்பொருளுக்கும் பாபாஜிக்கும். ஓம் கிரியா பாபாஜி நம, ஓம் ஓம் சிவாய நம.